இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறது என்றால் அது தன் பெற்றோரை பார்த்து பல காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறது, படிப்படியாக கற்றுக்கொள்ளுகிறது. நாம் தேவ பிள்ளைகள் ஆகினாலே நம்முடைய ஆண்டவரை பார்த்து, நம்முடைய தகப்பனை பார்த்து பல விஷயங்களை, எல்லா காரியங்களையும், பல விஷயங்கள் என்று சொல்வதை விட எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்று உண்டானால் தேவ சாயல், அது முக்கியம். இந்த உலகத்தில் நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு அவருடைய சாயலை அடைகிறோமோ அதுதான் நாம் நித்தியத்திற்கு போகிறதற்கு நமக்குரிய ஒரு அடையாளமாயிருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் பரலோகத்திற்கு எல்லாரையும் அவர் சும்மா அப்படியே நான் இயேசு தெய்வம் அப்படின்னு விசுவாசித்த உடனே எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் கிடையாது. அது நம்ம தெளிவார்களும். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் சாதாரணமாக போதிச்சிடுறாங்க, நிறைய பேர் அதை நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. ஏன்னா கடைசி நாளிலே பிசாசுடைய வஞ்சனை அதிகமாக இருக்கும். உண்மையா சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவையே யாருன்னு தெரியாம நரகத்துக்கு போறதை விட இயேசு கிறிஸ்துவை சும்மா தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போற கூட்டம் நிறைய இருக்க போகுது. நிறைய பேருக்கு தெரியும் இயேசு தெய்வம்னு தெரியும். அதை நினைச்சு நிறைய பேர் திருப்தியா இருக்கிறாங்க, நான் அவர் தாங்க நினைச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்றாங்க, நான் அவரை நம்புறேங்கன்றாங்க, அவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு. இப்படி நினைத்து இயேசுவை எனக்கு தெரியும், அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார், இப்படி சொல்லிக்கொண்டே நரகத்துக்கு போகிற கூட்டம் தான் அதிகமாக இருக்க போகிறது. ஆகையினாலே தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மேலோட்டமா நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை தெளிவாய் நாம் புரிந்து கொண்டு நடந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்திற்கு போக முடியும். நான் எப்பொழுதும் சொல்லுகிறது, இதை நான் வாரமான சொன்னா கூட நான் அதை குறித்து சங்கடப்படுறது கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அவன் மட்டும்தான் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இதை நான் ஒவ்வொரு வாரத்திலையும் சொன்னாலும் நான் சந்தோஷமாப்படுவேன். இந்த ஒரு வசனத்தை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பா பரலோகத்துக்கு வரலாம். சரி, இன்றைக்கு செய்தி மிக முக்கியமான காரியம், நம் தகப்பனிடத்திலிருந்து நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். பரமபிதா அவர் நமக்கு தகப்பன், அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடி, அவரை பார்த்து நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி இந்த உலகத்தில் அவர் நடந்தார் என்பதை பார்த்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி தேவ சாயலாய் மாறுவது, எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது என்பதற்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு சரியான ஒரு வழிகாட்டியாக இந்த உலகத்தில் அவள் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வைத்து அவர் எப்படி பிதாவினிடத்தில் கற்றுக்கொண்டார், அல்லது பிதாவினிடத்தில் நாம் எப்படி பல காரியங்களை அவருடைய சுபாவங்களை கற்றுக்கொள்வது என்பதை நாம் கவனிக்கப் போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:19-20. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:19-20 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை
குமாரனும் அந்தபடியே செய்கிறார்.
பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து
தாம் செய்கிறவைகளையெல்லாம்
அவருக்கு காண்பிக்கிறார்.
நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக
இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும்
அவருக்கு காண்பிப்பார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். எதை பார்க்கிறாரோ பிதாவினிடத்தில் எதை பார்க்கிறாரோ அதையே அன்றி வேறு எதையுமே நான் தாமாய் செய்கிறது இல்லை என்றார் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா பிதாவை அப்படியே சின்ன சின்ன விஷயத்திலும் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அந்த ஃபாலோ பண்ற விஷயத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறதை பிதாவும் விரும்பினார். நம்ம பிதாவை நம்ம பல விஷயங்கள் எல்லா காரியத்திலும் ஃபாலோ பண்ண நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை அவர் விரும்புவார். என்ன என் பிள்ளை ஃபாலோ பண்ண நினைக்கிறான், என்னிடத்துல கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறான், என்னிடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து அந்த பாதையிலே இவனு நடக்க ஆசைப்படுகிறான், ஆகையினாலே இவனுக்கு நான் இன்னும் அதிகமாய் தெளிவுபடுத்த வேண்டும் என்று பிதாவை விரும்புகிறார். விரும்பி என்ன செய்கிறார், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து. அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம இடத்துல அன்பா இருக்கிறார். குமாரன்னா இது இயேசு கிறிஸ்துவை மட்டும் நினைச்சிட்டு இருக்காதீங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், நீங்களும் நானும் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் தான் இருக்கிறோம். அந்த பொசிஷன்ல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இங்க இயேசு கிறிஸ்து என்ன பொசிஷன்ல இருந்தாரோ அந்த பொசிஷன் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அங்கினால இந்த குமாரன்ற வார்த்தை ஏதோ இயேசு கிறிஸ்துவை பத்தி யாரையோ சொல்லிட்டு நினைக்காதீங்க, நம்மளை குறிக்கிறது. பிதாவானவர் அப்படிப்பட்ட நம்மிடத்திலே குமாரனிடத்தில் அன்பா இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். எதையெல்லாம் செய்யறாரோ அதை எல்லாத்தையும் காமிச்சிட்டே இருக்கிறாராம். மேலும் அது மட்டுமல்ல, நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பாலிக்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார், இன்னும் நிறைய காண்பிப்பார். இது எப்படி இருக்குன்னா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில், எல்லாருக்கும் ஆச்சரியமாய் காணப்படக்கூடிய விதத்திலே பிதாவானவர் சகல காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து அந்த வழியிலே அவர் நம்மை நடத்துவார். அப்படின்னா கிறிஸ்டியன் லைஃப்ன்றது சாதாரணமானது கிடையாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை பார்த்து உலகம் ஆச்சரியப்படுங்கிறார். இவ்வளவு நல்ல காரியம் பாருங்க, நம்மை பார்த்து இப்படி இருந்த இவன் எப்படி மாறிட்டானே, எப்படி இவனால் இப்படி வாழ முடியுது, எப்படி இவனால் பாவத்தை ஜெயிக்க முடியுது, எப்படி இவனால் பரிசுத்தமாய் இருக்க முடியுது, எப்படி இவனால் சாந்தமாய் இருக்க முடியுது, எப்படி இவனால் பொறுமையா இருக்க முடியுது, எப்படி இவனால் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த விதமா கான்பிடென்ட் ஹேண்டில் பண்ண முடியுது. இப்படி நம்மை பார்த்து உலகம் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்க கற்றுக்கொள்வதற்கு மனதாயிருந்தால் அவர் கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆவலா இருக்கிறார். ஆமென். இதுதான் முக்கியம். ஒரு தேவ பிள்ளை நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு நாம் ஆவலாயிருந்தால் அவர் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அதிக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆகினால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை படைத்த தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய தன்மைகள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தேவ பிள்ளைகளாகி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒரு கற்றுக்கொள்கிற வாழ்க்கையாயிருந்து அதன் மூலமாகத்தான் அவர் படிப்படியாக மேலே போயிட்டே இருந்தார். ஒவ்வொரு நாளிலும் அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டார். அவர் தேவ குமாரன் என்கிறதுனாலே அப்படியே ஒரு ப்ரோக்ராம்ட் அவர் அப்படியே ஒரு ரோபோட் மாதிரி கர்த்தர் பிதா அனுப்பல, இந்த உலகத்தில் அனுப்பல, அப்படியே எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி அப்படியே போய் ஒரு மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்துரு, அப்படி பிதா அனுப்பல. அவர் இந்த உலகத்தில் அனுப்பும் பொழுது, மனிதனாய் அனுப்பும் பொழுது, அவரை மனித சாயலாய், ஒரு பக்கத்தில் அவர் தேவனுடைய குமாரன், அடுத்த பக்கத்தில் மனுஷகுமாரன் ஆகினாலே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்கு கற்றுக்கொள்ள வைத்தார். இல்லன்னா இயேசு கிறிஸ்து வேதத்தை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. 12 வயதா இருக்கும் பொழுது அவர் வேத வசனங்களை ஏன் கற்றுக்கொள்ளணும், அவர்தான் தேவனுடைய வார்த்தை. ஆனால் அவரை ஏன் வேத வசனத்தை கற்றுக்கொண்டார், பிதாவாகிய தேவன் எதற்காக அவர் அந்த பொசிஷன்ல வச்சார்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு முன்மாதிரியா இருப்பதற்காக. இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம பார்க்கிறோமே தவிர பிதாவை நம்ம ஃபுல்லா பார்க்கறது இல்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும், ஒரு மனிதன் எப்படி வெற்றிகரமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும், ஒரு மனிதன் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னெல்லாம் செய்யணும் என்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து ஒரு மனிதனாகிய நமக்கு நல்ல ஒரு படிப்பினைகளை நமக்கு முன்மாதிரியை வச்சிருக்கிறார். அதனால அவர் 12 வயசு இருக்கும் பொழுது வேத வசனத்தை கற்றுக்கொண்டார். அவர் 30 வயசான பொழுது ஊழியத்திற்கு வந்தாலும் அவர் கற்றுக்கொள்ளுகிறத நிறுத்தல, லைஃப் லாங் அவர் லேர்னரா தான் இருந்தார். அது நம்ம தெரியணும். இயேசு கிறிஸ்துன உடனே நம்ம அப்படியே நம்ம அப்படியே ப்ரோக்ராம்ட வந்தா நினைக்க கூடாது. லைஃப் லாங் ஒவ்வொரு நாளில் அவர் லேர்னர் தான், கத்துக்கிட்டே இருந்தார். இது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கடைசி மூச்சு வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு நாம் பரலோகத்திற்கு போய் சேருகிற வரைக்கும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொண்டே இருக்கணும், கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டே இருக்கணும். பவுல் அதான் நம்ம ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனாவினேன் என்று எண்ணாமல். பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் 13-14-15 வசனம் உங்களை படிச்சீங்கன்னா தெரியும், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறது இல்லைங்கிறார். யாரு எழுதுகிற? பவுல். வேதத்தின் பெரும்பகுதி எழுதுன பவுல் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறது இல்லை, நான் கற்றுக்கொள்ளுகிறேன், நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஏசு கிறிஸ்து கற்றுக்கொண்டே இருந்தார், பவுல் கற்றுக்கொண்டே இருந்தார். நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு தீர்க்க தரிசனமான வசனம் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து உண்டு. அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 50 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம்.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல,
சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல
நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர்
எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார்.
காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார்.
பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நடக்கிற விஷயம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நான் அறிந்து கொள்ளும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான் ஆவி தந்தருளினார். எப்படி இது வருது? காலைதோறும் என்னை எழுப்புகிறார் பிதா. கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்னை கற்றுக்கொள்வதற்கு எழுப்புகிறார், என் செவிகளை திறக்கிறார். நான் காலைதோறும் நான் கர்த்தரிடத்தில் பிதாவினிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறேன். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவே இப்படி காலைதோறும் பிதாவினிடத்தில் கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளிலும் நடத்தினாரானால் இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்? எதுக்காக நம்ம கற்றுக்கொள்ளணும்? எதற்காக நாம் பிதாவினிடத்திலே நாம் பல காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்? இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு தேவ பிள்ளை அப்படின்னா நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது நமக்கு தெரியணும். நம்ம ஏதோ நம்ம சாதனம், நானும் ரட்சிக்கப்பட்ட, நானும் விசுவாசி, நானும் சர்ச்சுக்கு வந்த, நானும் ஒரு சர்ச் மெம்பர், இப்படிதான் நம்மளுடைய போக்கஸ்ல இருக்கிறமே தவிர இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவை தனக்கு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இந்த உலகத்தில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நம்மையும் அந்த ஸ்தானத்தில் தான் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம இயேசுவை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம ஏதோ இந்த உலகத்தில் வந்து அப்படி வாழ்ந்துட்டு போறதல்ல, நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு இருக்கிறது. நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடைய தலையில இருக்குது. நமக்கு அது தெரியறதில்ல, நம்ம அதை உணர்றதில்ல. அதனாலதான் இஷ்டம் போல சாதாரணமா கேஷுவலா வாழ்ந்துட்டு போயிடுறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருந்து தன் வாழ்க்கையை நடத்தினாரோ அதே ஸ்தானத்திலே தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அவருக்கு இந்த உலகத்தில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததோ அதே ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அவர் மனுஷருடைய எல்லா மனுஷருடைய பாவத்தை சுமந்து தீர்த்து மரித்தார். அது மட்டும்தான் நமக்கு கிடையாது, அவர் அதை செஞ்சு முடிச்சிட்டார். அந்த ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றியாக வேண்டும். இப்ப எதுக்காக இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டு பிதாவின் சாயலை உடையவரானார்? அதுக்கு உங்களுக்கு ஒரு 2 வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:8-9 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:8-9
பிலிப்பு அவரை நோக்கி,
ஆண்டவரே,
பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா?
என்னை கண்டவன்
பிதாவை கண்டான்.
அப்படி இருக்க,
பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று
நீ எப்படி சொல்லுகிறாய்? இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு நாள் பிலிப்பு கேட்கிறான், இவர் எப்பொழுதும் பிதா பிதா பிதாங்கிறாரே, அந்த பிதாவை எங்களுக்கு காண்பியும். உடனே இயேசு கிறிஸ்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதாவை ரெப்ரசன்ட் பண்றேன், பிதாவின் சாயலை நான் தினந்தோறும் கற்றுக்கொண்டு 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 அவருடைய காரியங்களை அப்படியே கற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சுட்டுகிறேன். பிதாவின் சுபாவங்களை என் வாழ்க்கையிலே நான் நேரடியாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். என்னை பார்த்தாலே போதும் பிதாவை பார்த்த மாதிரி. அப்படி இருக்க எதுக்கு நீ பிதாவை காண்பீன் வேற புதுசா ஒண்ணு கேட்கிற என்று இயேசு கிறிஸ்து தான் பிதாவுக்கு ரெப்ரசன்ட் பண்றேன்னு காமிச்சார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த குமாரனும் குமார்த்திக அந்த ஸ்டேட்டஸ் தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்படின்னா நம்முடைய காரியம் என்ன? நாமும் இந்த உலகத்திற்கு பிதாவை காண்பிக்க வேண்டும். அவர்கிட்ட கற்றுக்கொண்டாதான் இந்த உலகத்தை காண்பிக்கணும், கற்றுக்கொண்டு நாம காண்பிக்கணும். ஏன்னா இந்த உலகம் ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார்னா அதை பார்க்கல. அந்த தெய்வம் எப்படி இருப்பார்? நம்ம ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம், காஸ்பல் சொல்றோம், இயேசு கிறிஸ்துவை நம்ம சொல்றோம், தெய்வம்னு சொல்றோம், அதற்கு என்ன காரியம்? அதுக்கு என்ன காரியம்? அதுக்கு என்ன அடையாளம்? நம்முடைய வாழ்க்கை தான் அடையாளம் என்பதை வேதம் தெளிவா சொல்லுது. அதுக்கு மாற்று கருத்தை கிடையாது. பாருங்க, அதுக்கு இன்னும் வசனங்கள் உங்களுக்கு காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம்.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை.
பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்.
இந்த வசனத்தை நீங்க வந்து அப்படி இயேசு கிறிஸ்துன்ற ஒரு சிங்கிள் போக்கஸ்ல போக கூடாது. அந்த பொசிஷன் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வேதத்தை கத்துறதன் ரகசியத்தை வெளிப்படுத்துறான், நமக்கு அந்த வசனத்தை நம்ம வேற ட்ராக்ல பாத்துட்டு போயிடுவோம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற அந்த குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப தேவனை அன்னையிலிருந்து சரி இன்னைக்கும் சரி யாரும் கண்டதில்லை. தேவனை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் அன்றைக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்து முதல் முதலாக இந்த உலகத்தில் வந்து அவரை வெளிப்படுத்தினார். பிதாவை குமாரன் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு குமாரர் குமாரத்தின் ஸ்டேட்டஸ் இருக்கிறது யாரு? நம்மதான். அதே பிதாவுக்கு குமாரனும் குமாரத்திகளா இருக்கிறது யாரு? நம்மதான். அப்படியானால் அந்த இயேசுவாகிய குமாரன் இந்த உலகத்திற்கு பிதாவை வெளிப்படுத்தி அவரை வெளிப்படுத்தினது உண்டானால் இன்றைக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்கிற நாம தான் பிதாவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். குமாரன் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும், எல்லாரும் வெளிப்படுத்த முடியாது. எல்லா கிறிஸ்தவர்கள் பிதாவை வெளிப்படுத்த முடியாது. கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பிதாவை வெளிப்படுத்த முடியாது. யாரெல்லாம் குமாரரும் குமார்த்திகளுமாய் மாற்றப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் பிதாவை காண்பிக்க முடியும். நீங்கள் தேவ குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறீர்கள் என்பது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையில் பிதா வெளிப்பட வேண்டும். ஆமென். நம்ம வாழ்க்கையில பிதா வெளிப்படணும். பிதாவை வெளிப்படுத்துகிறதற்கு அன்றைக்கு ஒரு இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு அதே பிதாவை வெளிப்படுத்துவதற்கு அவர் மூலமாக நம்மை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்ப தெரியுதா நம்முடைய பொசிஷன் என்னன்னு? நம்மை குறித்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்ம இந்த உலகத்தில் பிதாவை காண்பிக்க வேண்டும். பிதாவை வெளிப்படுத்துவதற்கு குமாரரும் குமார்த்தைகளும் தான் தேவை. அதனால இந்த உலகத்தில் பிதாவை வெளிப்படுத்த நம்மை பார்க்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், நம்முடைய சுபாவங்களை பார்க்கிறவர்கள், ஓ இப்படிப்பட்ட ஒரு தேவன் ஒருவர் உண்டு, இவர் வணங்குகிறதான தெய்வம் மெய்யாகவே உண்மையான தெய்வம் என்று நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா வேதத்திற்கு எந்த ஒரு வசனமும் நமக்கு படிக்கிறதற்கோ ஒரு இன்ஃபர்மேட்டிவா நமக்கு கொடுக்கப்படல, அவைகள் நம்முடைய வாழ்க்கை முறையாக்குவதற்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிதாவை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் என்பது உண்மையானால் இன்றைக்கு அதே குமாரனும் குமார்த்திகளுமாய் இருக்கிற நீங்களும் நானும் தான் அவரை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை வச்சிருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது கூட இன்னும் இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி சொல்றார். இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும், ஆனால் இயேசு கிறிஸ்து இதை டைல்யூட் பண்ணி சொல்லும் போது இது உங்களுக்கு இன்னும் கிளீனா உங்களுக்கு புரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம தியானிச்சோம். 5 அதிகாரம் 14, 15, 16 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 5:14-16.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம்,
மறைந்திருக்க மாட்டாது.
விளக்கை கொளுத்தி
மரக்காலால் மூடி வைக்காமல்
விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள்.
அப்பொழுது
அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்.
இவ்விதமாய்
மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை
மகிமைப்படுத்தும்படி
உங்கள் வெளிச்சம்
அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுதினர்.
இப்ப பாருங்க, இதத்தில் இயேசு கிறிஸ்து நம்மை உலகத்திற்கு வெளிச்சம்ட்டார். இந்த வெளிச்சம் பாத்தீங்கன்னா, இந்த மாசத்துல வாக்குத்தத்தத்தை நம்ம ஆரம்பத்தில் இதை பார்த்தோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய பிதா இயேசு கிறிஸ்து. யார் நான் உலகத்திற்கு வெளிச்ச ஒளியா இருக்கிறேன். ஆனா இப்ப அடுத்த லெவல் என்ன? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. பாருங்க, அந்த ட்ராக் சிங்கிள் ட்ராக்ல வரும், ஒரே பேரலா போகும். பிதா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அந்த ஒளி தான் அடுத்தது இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில். இயேசு கிறிஸ்து அந்த வெளிச்சத்தை காமிச்சார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். இப்ப அந்த வெளிச்சத்தை நமக்கு மேல ரிஃப்ளெக்ட் பண்றாரு. இப்ப உங்களை நம்மள சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இப்ப இந்த வெளிச்சம் என்பது என்ன? தெய்வீக சுபாவம், பிதாவின் சுபாவம். இந்த வெளிச்சமாகி இந்த சுபாவத்தை நீங்கள் உலகத்திலே காண்பிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் யார மகிமைப்படுத்துறாங்க? பிதாவை. ஜனங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவின் சுபாவத்தை காண்பிக்கிறதுனாலதான் பிதா மகிமைப்படுகிறார். இதுல என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காட்ட, நம்பினாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நான் தெளிவா சொல்றேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிச்சயமாக பிதாவின் சுபாவத்தை இந்த உலகத்திலே சகல ஜனங்களுக்கும் காண்பிக்கிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இது தெளிவா இருக்கணும். என் பிதாவின் சுபாவத்தை இந்த உலகத்திலே காண்பித்து இந்த உலகத்திலே பிதாவை ஜனங்களுக்கு, புறஜாதி ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற பொறுப்பு என்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை கர்த்தர் அதற்காக வைத்திருக்கிறார். என்னை இந்த உலகத்தில் எதுக்காக? பிதாவை வெளிப்படுத்துவதற்காக தான் என்னை ரட்சித்திருக்கிறார். அவருடைய சுபாவத்தை கற்றுக்கொண்டு காண்பித்து பிதா யார் என்பதை புறஜாதிகளுக்கு காண்பித்து அவர்களும் பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதை தேவ பிள்ளைகள் தெளிவா புரிஞ்சுக்கக்கூடிய பொறுப்பு என்ன? இஷ்டம் போல இருக்கக்கூடாது. என்னை ஆண்டவர் எதுக்காக ரட்சித்தார்? என்னிடத்தில் என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார்? இதுல எல்லாம் நம்ம கரெக்டா போனாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கையை நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அவருடைய எதிர்பார்ப்புக்குள்ள நம்ம வரணும், அந்த ட்ராக்ல நம்ம வரணும். சரி, இப்ப நான் உங்களுக்கு அதிகமா இன்ட்ரோடக்ஷன் பிதாவை குறித்து ஒரு ரெண்டு காரியம் உங்களுக்கு ஃபாஸ்டா பார்க்க போறோம். அந்த ரெண்டு காரியத்திலிருந்து நாம் சில காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 19:2 வாசிக்கலாம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 19:2.
நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது
என்னவென்றால்
உங்கள் தேவனும்
கர்த்தருமாகிய நான்
பரிசுத்தர்.
ஆகையால்
நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்.
போதும். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஓபனா டிக்ளேர் பண்ணார், நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் போய் சொல்லிட்டார். மோசேட்ட சொன்னார், இது இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் சொல், உங்கள் கர்த்தரும் தேவனுமாகிய நான் பரிசுத்தர், அதனால நீங்கள் அப்படித்தான் இருக்கணும். என்ன போலதான் நீங்க இருக்கணும், கட்டாயமா நீங்க இருக்கணும், என்ன மாதிரிதான் இருக்கணும். ஆண்டவர் தெளிவா சொல்றார், நான் எப்படி இருக்கிறோம் அப்படிதான் என் பிள்ளைகளாகி நீங்கள் இருக்கணுங்கிறாரு. இந்த விஷயத்தில் இதை புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்குடைய கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். பேதுரு இந்த வசனத்தை கோட் பண்றார் தன்னுடைய நிருபத்தில், எடுத்து பாருங்க. ஒன்று பேதுரு அவர் இன்னும் ரொம்ப அழகா எழுதுறார். ஒன்று பேதுரு முதல் அதிகாரத்தில் 15:16 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள்.
நான் பரிசுத்தர்
ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று
எழுதியிருக்கிறதே. அதை கோட் பண்றாரீங்க. பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, அதே மாதிரி உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பேதுரு இதை வலியுறுத்தினார் தன்னுடைய நிருபத்தில். உங்களை அழைத்தவர், நம்ம எல்லாத்தையும் அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லா நடவடிக்கைகளிலும் அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தராய் நீங்கள் இருங்கள்ங்கிறார். அப்படியானால் தேவனுடைய பரிசுத்தம் என்பது என்ன அது நமக்கு தெரியணும். இல்ல, பிதாவை நம்ம பார்த்து கற்றுக்கொள்ளணும். நம்ம தகப்பன் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளணும். தகப்பனை போல பிள்ளைகள் நம்ம இருக்கணும். பிதாவின் பரிசுத்தம், பிதா பழைய ஏற்பாட்டில் டைரக்டா சொல்றாரு, நான் பரிசுத்தர், அதனால் நீங்கள் அப்படிதான் இருக்கணும். அதை புதிய ஏற்பாட்டு சத்தியத்திலே பேதுரு சபைக்கு அதை வலியுறுத்துறார். பொதுவான நிருபத்தில் எல்லாருக்கும் சொல்றார், உங்களை அடைச்சவர் அவரு தான், அவரை மாதிரியே நீங்க இருக்கணும். எப்படி? எல்லா நடக்கையிலும். சரி, இப்ப எல்லா நடக்கையிலும் பரிசுத்தர் இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப பிதாவின் பரிசுத்தம் என்பது என்ன? அது நமக்கு அடிப்படையா தெரியும். பிதாவின் பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு நான் ஒரே வேத பகுதியிலிருந்து நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 6 எடுத்துக் கொள்ளுங்கள். 6 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 6 முதல் 3 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். ஏசாயா 6 முதல் 3 வசனங்கள்.
உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில்
ஆண்டவர்
உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால்
தேவாலயம் நிறைந்திருந்தது.
சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன.
அவனவன்
இரண்டு சட்டைகளால் தன் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து
ஒருவரை ஒருவர் நோக்கி
சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர்
பூமி அனைத்தும்
அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று
கூப்பிட்டு சொன்னார்கள்.
ரொம்ப அருமையான ஒரு இடம். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பெரிய தரிசனம் காட்டுறார். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஒரு பரலோக தரிசனம். அப்பொழுது சேராபீன்கள், இவர்களுக்கு 6 இருக்கிறது. இந்த சேராபீன்கள் ஆண்டவருடைய அந்த உயரம் உன்னதமான சிங்காசனத்தை சுற்றிலும் பறக்கிறாங்க. 2 பறக்கிறதற்கு பயன்படுத்துறாங்க. 2 முகத்தை மூடிக்கொள்வதற்கும் 2 தங்கள் கால்களை மூடிக்கொள்வதற்கும் பயன்படுத்திக் கொண்டு அவங்க அப்படியே பறக்கிறாங்க. அந்த சிங்காசனத்தை சுற்றி சுற்றி பறக்கிறாங்க. அப்படி சுற்றி சுற்றி பறக்கும்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பூமி எங்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்கள். நிறைய பேருக்கு இந்த வேத பகுதியை படிக்கும்போது தப்பா புரிஞ்சுக்குவாங்க. என்னன்னா, இந்த சேராபியன்கள் கர்த்தருடைய சிங்காசனத்தை சுற்றி பறந்து அவரை துதிச்சாங்கன்னு தான் நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவங்க துதிக்கல, நான் சொல்றேன், அவங்க துதிக்கல. அவருடைய சிங்காசனத்தை சுற்றி பறந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 நாங்களே இது ஆண்டவரை துதித்தார்கள் என்று சொல்லி நீங்க இதுவரைக்கும் புரிஞ்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அது தவறு. அவங்க அவரை துதிக்கல. வேற என்ன செஞ்சாங்க? ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னாங்களாம். இந்த சேராபியன்கள் சுற்றி சுற்றி பறக்கிறாங்க. பறந்து கொண்டிருக்கிற ஒரு சேராவன், எதிரில் வருகிற ஒரு சேராவனை பார்த்து சொல்றான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தருங்கிறான். அவன் இன்னொரு அங்க பறந்து போறான். அவன் சந்திக்கிற இன்னொரு சேராவினை பார்த்து சொல்றான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தருங்கிறான். இன்னொருத்த இந்த பக்கத்துல பறந்து போறான். அவன் இவனை பார்த்து சொல்றான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தருங்கிறான். ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்களே தவிர, ஒருவரை ஒருவர் இவங்க தங்களுக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாங்களே தவிர, இவங்க ஆண்டவரை துதிக்க துதிப்பதாக நீங்கள் இதுவரைக்கும் புரிஞ்சிருந்தால் தப்பு. இவங்க ஆண்டவரை துதிக்கல, ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னாங்க. இவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அப்படியானால் நம் பிதாவின் பரிசுத்தம் என்பது என்ன தெரியுமா? பிதாவின் பரிசுத்தம் என்பது என்ன? அந்த பரிசுத்தத்தை குறித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாங்க. இந்த பிதாவின் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதற்கு காரியம் என்ன? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து நம்மை சுற்றிலும் இருக்கிறவர் ஒருவரை ஒருவர் பார்த்து பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தை நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க, நம்ம சுத்தி சுத்தி வர்றவங்க, நம்ம வாழ்க்கையில சுத்தி எத்தனையோ மனுஷங்க இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும். ஐயோ, அவர் எவ்வளவு பரிசுத்தர் தெரியுமா? அந்த மனுஷன் எவ்வளவு பரிசுத்தமான மனுஷன் தெரியுமா? அந்த சிஸ்டர் எவ்வளவு பரிசுத்தமானவங்க தெரியுமா? அந்த பிரதர் எவ்வளவு பரிசுத்தமானவர் தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில பாவம் இல்லை தெரியுமா? எவ்வளவு நேர்மையானவர், எவ்வளவு உண்மையானவர், எவ்வளவு பரிசுத்தமானவர், எவ்வளவு ஒழுக்கமானவர் என்று சொல்லி மற்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை பத்தி பேசணும். அதுதான் பிதாவின் பரிசுத்தம். இங்க பிதா என்னை பார்த்து எல்லாம் பரிசுத்தர், பரிசுத்தர்களை பார்த்து போற்றி புகழுங்கள் அவர் சொல்லல. அதே போல இந்த தேவ தூதர்கள், இந்த சேராபீன்களும் பிதாவை துதிக்கல, அவங்க பேசிக்கிட்டாங்க. இன்றைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களை பத்தி என்ன பேசுறாங்க? அதுதான் என் கேள்வி. உங்களை சுற்றிலும் எத்தனையோ ஜனங்க சுத்தி சுத்தி வராங்க, நம்மளை சுற்றிலும் மனுஷங்க சுத்தி சுத்தி வராங்க, உங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க ஜனங்க? இவன் பரிசுத்தன்னு சொல்றாங்களா? இவன் ஏமாத்துக்காரன் சொல்றாங்களா? இவன் உண்மை இல்லாதவன் சொல்றாங்களா? இவன் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போவான், மற்றபடி இவன் எந்த காரியத்தில் நம்ப முடியாதுன்னு சொல்றாங்களா? நம்மளை பத்தி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க? இதுதான் காரியம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்று ஒன்று உண்டானால் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர் அதை பிரகடனப்படுத்துவார்கள். நம்மை சுற்றிலும் இருக்கிறவர் அதை குறித்து பேசும்படி நம்முடைய பரிசுத்தம் வெளிப்படணும். நம்மளை நாமளே சொல்லிக்கிறது கிடையாது, நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், இது இல்ல. நாலு பேர் நம்மளை பரிசுத்தம் சொல்றதுக்கு நம்ம தூண்டி விடுறது கிடையாது, அவங்களாகவே பேசணும். நம்மளை சுற்றிலும் இருந்து நம்மை வேடிக்கை பார்க்கிறவர்கள் நம்மளை பார்த்து சொல்லணும், இவன் ஒரு பரிசுத்தவான். நம்மை வேடிக்கை பார்க்க ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக அவங்களுடைய கான்வர்சேஷன்ல நம்ம இருக்கணும். அவங்க சொல்லணும், இவன் பரிசுத்தம் உள்ளவன், இவன் பரிசுத்தம் உள்ளவன், இவன் பரிசுத்தம் உள்ளவன். பிதாவின் பரிசுத்தம்னா என்ன? சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதை குறித்து பேசக்கூடிய அளவுக்கு அந்த பரிசுத்தம் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்று ஒன்று வரணும்னா, இருக்குது என்றால், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பேசணும். நம்ம பேசுறதில்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பேசணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை பத்தி என்ன சொல்ல முடியும்? இவங்க சண்டைக்காரன் சொல்ல முடியுமா? ஏமாத்துக்காரன் சொல்றானா? இல்ல பரிசுத்தவான்னு சொல்றானா? நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அவங்க வாயில நம்ம பரிசுத்தன பேர் வாங்கணும். பிதா தன்னை சுற்றிலும் இருந்த தேவ தூதர்களிடத்திலே, அந்த சேராமன்களிடத்திலே பரிசுத்தர் என்ற பெயரை வாங்கினார். ஆமேன். இதுதான் பிதாவின் பரிசுத்தம். இந்த பொசிஷன் வேணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் ஊழியம் செய்த நாட்களில் எத்தனையோ காரியம் நடந்துச்சு. அதில் ஒரு சம்பவத்தை மாத்திரம் இப்ப வாசிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம், முதல் அதிகாரம் 23-24 மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 23-24
அவர்களுடைய
ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான்.
அவன்
ஐயோ
நசரேனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உம்மை இன்னார் என்று அறிவேன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று
பிசாசு சத்தம் விட்டுச்சு. ஐயோ நசரேனாகிய இயேசுவே உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் உம்மை சொல்ல வேண்டியது கிடையாது, உம்மை யார் எனக்கு தெரியுது. நீர் தேவனுடைய பரிசுத்தர். யாருடைய பரிசுத்தர்? தேவனுடைய பரிசுத்தர். ஏன்னா தேவனுடைய பரிசுத்தம் உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? நீ பரிசுத்தர் நம்ம சொல்லல, பிசாசு இயேசு கிறிஸ்துவை நீ பரிசுத்தர் சொல்லல, நீ தேவனுடைய பரிசுத்தர். அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் உம்மிடத்திலே நான் பார்க்கிறேன். பிதாவின் பரிசுத்தம், அதுதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் காமிச்சாரு. இது பிசாசே சொல்லிச்சு இந்த உலகத்தில். நீ தேவனுடைய பரிசுத்தர். நீ உமக்கென்ற ஒரு பரிசுத்தத்தை காட்டல, மற்றவங்களோட நீ பரிசுத்தமாயி நீங்க வாழ்றீங்கன்னு நான் சொல்லல. பிதாவின் பரிசுத்தத்தை நீ காட்டு, தேவனுடைய பரிசுத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். இது இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைச்ச சாட்சி. பப்ளிக்ல எல்லாருக்கும் முன்னால பிசாசு சொல்லுது, நீ தேவனுடைய பரிசுத்தர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அதுதான் அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வேதத்துல எங்க பாக்குறீங்களோ, எப்படி பாக்குறீங்களோ, அந்த பொசிஷன்ல உங்களை நீங்க வச்சு பார்க்கணும். தெரியுமா? நிறைய பேர் அவரை எங்கேயோ வச்சுட்டு, நம்மளை எங்கேயோ ஒரு மூலையில கொண்டு வச்சுட்டு பாக்குறோம். இல்ல, அந்த பொசிஷன் உங்களை வச்சு பார்க்கணும். அந்த லைஃபுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். வேற லைஃபுக்கு நம்மளை அழைக்கல. இயேசு கிறிஸ்துவின் லைஃபுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தெரியும் நீங்க எவ்வளவு கேப்ல நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் லைஃபுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்துல வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8:29 வாசித்தால் உங்களுக்கு தெரியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:29
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ
அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு
ஒப்பாயிருப்பதற்கு
முன்குறித்திருக்கிறார். ஏன்னா பிதாவின் சுபாவம் அதே பரிசுத்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்க்கைக்கு தான் நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அதே பொசிஷனுக்கு தான் நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். தம்முடைய குமாரன் யாவருக்குள் முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காகத்தான் முன்குறித்திருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகள், பிதாவின் எதிர்பார்ப்பு நமக்கு தெரியணும். என்ன இயேசு கிறிஸ்துவின் ஸ்டேட்டஸ்க்கு, அந்த பொசிஷனுக்கு என்ன அழைச்சிருக்கிறார், அதே லைஃபுக்கு என்ன அழைச்சிருக்கிறார், அதே மாதிரி வாழ்க்கை முறைக்கு என்னை பிதா அழைச்சிருக்கிறார். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அந்த வாழ்க்கை முறை அதுதான் என் பிதாவின் எதிர்பார்ப்பு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து தைரியமா காமிச்சார் தன் வாழ்க்கையில. அதனாலதான் பிசாசு சொல்லிச்சு, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர். இதை இந்த உலகத்தில் மனுஷர்கள் சாட்சி சொல்ல முடியுமா? நம்மை சுற்றிலும் சாட்சி வாங்கின மனுஷர்கள் கூட இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் உங்களுக்கு காட்டுறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி சாட்சி வாங்கியிருக்கிறார் பாருங்க. 4:8 வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:8.
பின்பு ஒரு நாள் எலிசா
சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது
அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள்.
அப்படியே
அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி
இதோ
நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்.
நம்மிடத்தில் அடிக்கடி வந்துட்டு போறாரு. இந்த தேவனுடைய மனுஷன் மட்டும் இல்ல, இந்த தேவனுடைய மனுஷனை ஒரு பரிசுத்தவானாய் காண்கிறேன். தேவனுடைய மனுஷங்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா பரிசுத்தவான் அந்த பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். சுனேமியால் சொல்லுகிறாள், எலிசாவை பார்த்து, இந்த தேவனுடைய மனுஷனை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்படியானால் ஆண்டவர் இன்றைக்கு இதே போலதான் நம்மை அடிக்கடி பார்க்கிறவர்கள். இந்த சுனேமியாலும் அவருடைய கணவரும் அடிக்கடி இந்த எலிசாவை பார்க்கிறாங்க, அடிக்கடி வந்துட்டு போறான். பார்க்கும்போது அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன் ஒரு பரிசுத்தவானாய் காண்கிறேன். நோட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, அந்த சுனேமியால் கவனிச்சுட்டே இருந்திருக்கான், லைஃப் கவனிச்சுட்டே இருக்கிறான். அடிக்கடி வந்துட்டு போறவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறான். பார்த்து கடைசியில் டிக்ளேர் பண்றான், இவன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம்மை அடிக்கடி பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பாக நாம் ஒரு பரிசுத்தவான் என்று பெயர் வாங்க வேண்டும். அதுதான் பிதாவின் பரிசுத்தம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை இதுதான். பிதாவின் பரிசுத்தத்தை இந்த உலகத்தில் மற்றவர்கள் நம்மை குறித்து பேசத்தக்கதாக வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அதே பரிசுத்த சம்பவத்திலிருந்து இன்னொரு ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. அது நடக்கும்பொழுது என்ன நடக்கிறது? ஏசாயா 6 மறுபடியும் வருவோம். 6 5 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன்.
இப்போ அந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமான அந்த ஆண்டவருடைய தரிசனம் உனக்கு கிடைச்ச உடனே இப்ப இவன் சொல்லலாம், ஐயோ சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே. கண்டபொழுது இவனுக்கு என்ன குத்தப்பட்டுச்சு? நான் அசுத்த உதறுள்ள மனுஷன், அசுத்த உதறுள்ள ஜனங்களுக்கு நடுவிலே வாசமாக இருக்கிறேன். அது வரைக்கும் இவன் ஒரு அசுத்தமானவன் என்பது அவனுக்கே தெரியல. ஏசாயா அதுக்கு முன்னாலேயே தீர்க்கதரிசி, அவனுடைய வாழ்க்கை நீங்க 5 நீங்க படிச்சு பாருங்க, அவன் தீர்க்கதரிசியாக தான் இருக்கிறான். 5 அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான், பலரை குறித்து அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். ஆனால் மத்தவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டுகிறானே தவிர 6 தான் தன் வாழ்க்கையிலே ஒரு குத்துண்டுதலை அவனுக்கு உணர்ந்து தன் வாழ்க்கையில் அவன் குத்தப்பட்டு தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு அர்ப்பணிக்க முடிஞ்சது. அடுத்த காரியம், முதலாவது நம்மை குறித்து பரிசுத்தவான் என்று சொல்லி ஜனங்கள் நம்மளை பரிசுத்தத்தை பத்தி பேசணும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், தவறான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது இருதயத்தில் குத்தப்பட வேண்டும். இதனால் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல, ஏசாயாவை பார்த்து ஏ நீ அசுத்தமான மனுஷன் எல்லாம் சொல்லல. ஆனால் அவனாகவே இருதயத்தில் குத்தப்பட்டான். இதெல்லாம் நடக்கிற காரியமானு கேட்டீங்கன்னா நடக்கிறது. சபை சரித்திரத்தில் இதெல்லாம் நடந்திருக்கிற எத்தனையோ சம்பவங்கள் உண்டு. சார்ல்ஸ் ஃபின்னி என்று சொல்லி இங்கிலாந்து தேசத்தில் கர்த்தரால் எழுப்புதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான தேவனுடைய மனுஷன். அந்த சார்ல்ஸ் ஃபின்னியுடைய வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளும். ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை. ஒரு நல்ல படித்த குடும்பத்திலே அவர் பிறந்தவர். அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய லாயர். அவரும் பெரிய லாயராய் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோட தான் அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் யாருக்குமே பக்தியே கிடையாது. அவங்க தகப்பனாரெல்லாம் பக்தியான மனுஷனே கிடையாது. பசங்களை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும், இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படிதான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த சார்ல்ஸ் ஃபின்னியை தொட்டார். தொட்டு கர்த்தர் இவரை, இவர் மற்ற தேவ பிள்ளைகளை பரியாசம் பண்ணுறவராக இருந்தார். அதனால கர்த்தர் பார்த்தார், இவரை பிடிக்கணும், பிடிச்சிட்டார். அவர் வழக்கமாக அந்த நாட்களிலே கர்த்தர் அந்த தேசத்தில், இங்கிலாந்து தேசத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். என்னைக்குமே எழுப்புதல் ஒன்று வரப்போகிறது என்றால் அதற்கு முன்பதாக ஒரு ஆழமான ஜபம் வரும். அந்த ஜபம் வந்த பிறகு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் எழுப்புதல் வரும். அப்படி இருக்கும்பொழுது அந்த நாட்களிலே அநேக தேவ பிள்ளைகள் இவர் வீட்டை கடந்து ஒரு காட்டிலே போய் தினமும் ஜெபிப்பாங்க. இதை சார்ல்ஸ் ஃபின்னி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் இவரை சந்தித்த உடனே இவரும் அதே காட்டுக்கு போய் ஜெபிக்கிறார். முழங்கால் படிக்கிட்ட உடனே கர்த்தருடைய வல்லமை அவரை நிரப்ப ஆரம்பிச்சது. கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணார், நேரடியாக அபிஷேகம் பண்ணார். அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வித்தியாசமா மாறுச்சு. ஒவ்வொரு நாளிலும் ஆவியானவரால் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள் அவர் வந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் ஒரு நாள் ஒரு பெரிய பஞ்சு தொழிற்சாலையுடைய அதிபதி சார்ஸ் தன்னுடைய கம்பெனிக்கு அழைச்சு தன்னுடைய ஃபேக்டரியை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறதற்காக அழைத்திருந்தார். இவரும் போறார். போகும்பொழுது அந்த இடத்துல பெரிய காட்டன் ஃபேக்டரி, அது அங்கே ஒவ்வொரு மிஷின் இருக்கிறது. அந்த பஞ்சை முதலாவது இந்த கொட்டையிலிருந்து பிரித்து பஞ்சை பிரித்து எடுக்கிறது, பின்பு பஞ்சு சுத்தம் பண்ணுகிறது. இப்படி ஒவ்வொன்றாக நடந்து வேலை நடந்து கொடுக்குது. ஒவ்வொரு மிஷின்ல ஒரு வேலை நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு மிஷின்ல ஒர்க் பண்றவங்களையும் அங்க மிஷினுடைய வேலைப்பாட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்படியே காமிச்சிட்டே வராங்க, அப்பொழுது தூரத்தில் ஒரு மிஷின்ல வந்து ரெண்டு பெண்கள் ஒர்க் பண்றவங்க, அவங்க ரெண்டு பேரும் கர்த்தரை பரியாசம் பண்ணுகிறதான ரெண்டு பெண்கள் உட்கார்ந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இந்த சார்ஸ் பண்ணி உள்ள வராருன்னு அவங்களுக்கு வேடிக்கை ஆகி போச்சு. என்ன இது பெருசா, இவர் ஏதோ பிரசங்கம் பண்றவர் இங்க உள்ள வராருன்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. தூரத்தில் அவர் வரும்போதே அவரை பத்தி கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. பின்பு அந்த பெண்கள் வேலை செய்யற மிஷினுக்கு நேராக சார்ஸ் பண்ணி கொண்டு வந்து அங்க கூட்டிட்டு வந்து இந்த மிஷின் இந்த வேலையை செய்து இதை ஒர்க் பண்றவங்க இவங்கதான் ஒர்க் பண்றாங்க என்று சொல்லி அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சார்ஸ் பண்ணி சாதாரணமான ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன், அதை விசாரிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பெண்களை, அந்த வேலை செய்யற பெண்கள் அப்படியே உத்து ஒரு நிமிஷம் பார்த்தார். திடீரென்று தேவ வல்லமை அவர் மேல் அந்த அபிஷேகம் அந்த பெண்களை தாக்க ஆரம்பிச்சது. அவர் ஒண்ணுமே பேசல. அவர் அங்க வந்து ஜெபிச்சுட்டு போறதா வந்தார். திடீர் சாதாரணமா கேஷுவலா பாக்குறாரு. பார்க்கும் பொழுது உடனே அந்த பெண்கள் பாவம் உணர்வடைகிறாங்க. இவர் ஒண்ணுமே சொல்லலை. திடீர்னு கதற அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ நான் ஒரு பாவிங்கிறாங்க. அவர் சொல்லவே இல்லை. ஐயோ நான் ஒரு பாவின்னு ஒரு பெண் ஆள ஆரம்பிக்கிறார். அடுத்தவள் ஆள ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேரும் கீழே விழுந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவின்னு. அந்த சில நிமிஷத்தில் அந்த அபிஷேகம், அந்த பாவ உணர்வை உண்டு பண்ணுகிறதான அந்த அபிஷேகம் அந்த ஃபேக்டரி முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அடுத்த மிஷின்ல ஒர்க் பண்றவங்க, எல்லாரு மேலேயும் அந்த அபிஷேகம் இறங்க ஆரம்பிச்சது. சில நிமிஷத்தில் அந்த ஃபேக்டரியில் ஒர்க் பண்ண அத்தனை பேர் ஆள ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு அங்க பிரசங்கம் பண்ணல, யாரும் அங்க ஜபம் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அந்த இடத்தில் விளங்கின, அவருடைய முகத்தில் விளங்கின அந்த பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட அந்த பரிசுத்தம் அந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சு அழுதாங்க. சில நிமிஷத்தில் அந்த ஃபேக்டரியில இருந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பிரசங்கம் கிடையாது, ஒரு ஜபம் இல்லை. அவருடைய முகத்தில் வெளிப்பட்ட அந்த பரிசுத்தம் ஜனங்களை ரட்சித்தது. பிதாவின் முகத்தில் இருந்த அந்த பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட அந்த பரிசுத்தம் ஏசாயாவை கதற வைத்தது. சார்ஸ் பின்னியுடைய வாழ்க்கையில் இருந்த பரிசுத்தம் அந்த ஃபேக்டரியில் இருக்கிறவங்களை கதற வச்சது. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய பரிசுத்தம் சுற்றிலும் இருக்கிறவங்களை பாதிக்கணும். அதுதான் இயேசு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க பிதாவை மகிமைப்படுத்தும், அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்களை பாதிக்கணும். இதுதான் பிதாவின் பரிசுத்தம். இதுக்குதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம என்னமோ நமக்கே ஒரு திருப்திகரமாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறார். அப்ப நம்ம யோசிக்கணும், எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன, நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என்ன, என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன, என்னுடைய நிலைமை என்ன, அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த லெவலுக்கு கிளைம் பண்றதுக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு பெருசு, ஆனா வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என்ன, அவர் என்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் எவ்வளவு பெருசு, என்ன அவர் எதற்கு ரெப்ரசன்ட் பண்ண வைக்கிறார், அவருக்கு ரெப்ரசன்ட் பண்ண என்ன வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவை ரெப்ரசன்ட் பண்ணார், அதே பிதாவை தான் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ண வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிதாவை வெளிப்படுத்தினார், அதே பிதாவை வெளிப்படுத்துறது தான் நம்மளை வச்சிருக்கார். இந்த பிதாவை வெளிப்படுத்த வேண்டியது நம் ஒவ்வொருவர் மேலும் எழுந்த கடமை. இந்த பிதாவை வெளிப்படுத்த வேண்டும். குமாரன் மட்டும்தான் அவரை வெளிப்படுத்த முடியும், வேற யாரும் வெளிப்படுத்த முடியாது. நீங்கள் குமாரரானால், நீங்கள் குமாரத்தியானால் கண்டிப்பாய் பிதாவை வெளிப்படுத்துவீர்கள். உங்க வாழ்க்கையில பிதா வெளிப்படலைன்னா குமாரன் குமாரத்தை நம்ம சொல்லிக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில பிதா வெளிப்படாத பட்சத்தில் நம்ம அவரை வந்து குமாரன், நம்ம அவருடைய குமாரன் என்று குமாரத்தி என்று சொல்றதுல அர்த்தமே கிடையாது. நம்ம யாரை வெளிப்படுத்துறோம், பிதாவை வெளிப்படுத்த வேண்டும். ஆகையால் முதல் காரியம் அவருடைய பரிசுத்தம், அது ஒவ்வொருவருக்கும் வெளிப்பட வேண்டிய விஷயம். அது நம் மூலமாகத்தான் கர்த்தர் செய்ய போறார். ஆமேன். இதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, அதைவிட அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:48. மத்தேயு 5:48.
ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல,
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல,
நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள்.
நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அடுத்தது இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து நமக்கு டிரான்ஸ்பர் பண்ற அடுத்த விஷயம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, அதே மாதிரி நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அந்த பிதாவுக்கு அடுத்த லெவல், அடுத்த கட்டத்துக்கு நம்மளை அழைக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணர். பூரண சர்க்குணர்னா என்ன? 100% பெர்ஃபெக்ட், ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சைடில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னொரு சைடு நம்ம விட்டுறக்கூடாது. முதலாவது பிரதானமானது பரிசுத்தம். அடுத்தது சொல்றார் பூரண சர்க்குணர். பூரண சர்க்குணர்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் எப்படி பிதா எல்லாவற்றிலேயும் பூரணமானவராய் இருக்கிறாரோ, ஒரு குறைவும் இல்லாத இருக்கிறாரோ, அதே போல நீங்களும் மாறணுங்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு பாருங்க எங்க இருக்குது. பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, அதே மாதிரி நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இந்த இடத்துல இந்த பூரண சர்க்குணர் என்பது எதை குறிக்கிறது? அந்த சுபாவம், இந்த வார்த்தை என்ன பேஸ்ல அவர் சொல்றாரு? 44 வாசிங்க, அப்ப உங்களுக்கு தெரியும்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்,
சத்துருக்களை சிநேகியுங்கள்,
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்,
சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்,
உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும்,
நிந்திக்கிறவர்களுக்காகவும்,
உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும்,
துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும்
ஜெபம் பண்ணுங்கள்,
ஜெபம் பண்ணுங்கள்.
இப்படி செய்வதினால்,
இப்படி செய்வதினால்
நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு,
நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு
புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும், தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதியுள்ளவர்கள் மேலும்,
அநீதியுள்ளவர்கள் மேலும்
மழையை பெய்ய பண்ணுகிறார்.
அவர் சொல்ற ஸ்டாண்டர்ட் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். நம்ம பல நேரத்தில் நான் சொல்றோம், நான் தேவ பிள்ளை, ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், நான் தேவ பிள்ளை. நம்ம சொல்றோம், அவர் சொல்றாரா நீ என் பிள்ளைன்னு நம்ம சொல்லிக்கிறோம். நான் தேவ பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, சரி நம்ம சொல்றோம். ஆண்டவர் என்ன சொல்றார் நம்மளை பத்தி? முழு உலகத்தையும் உண்டு பண்ணின தேவன் எனக்கு பிதா, நம்ம சொல்லிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு நம்மளை பத்தி? இல்ல, அவர் என்ன சொல்றாரு? இந்த வசனத்தை நீங்க கவனமா பாத்தீங்கன்னா புரியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லிட்டு இந்த 45th முக்கியமானது ஆரம்பத்தில் சொல்றதுதான். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க பிள்ளைங்கன்னு சொல்லிக்கீங்க, இப்படி இல்லைன்னா நீங்க பிள்ளைங்கன்னு சொல்லிக்காதீங்கன்றார். சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க, சும்மா சொல்லிட்டு அலையாதீங்க பிள்ளைகள் பிள்ளைகள். இப்படி வாழ்ந்தீங்கன்னா பிள்ளைகள்னு சொல்லிக்கீங்க, இப்படி வாழலைன்னா நீங்க பிள்ளைகள் எதுக்கு சொல்றீங்க, சொல்லாதீங்கிறார். அப்படி இருந்தாதான் பிள்ளைகள்ன்ற அடையாளங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவுக்கு நம்ம பிள்ளைகள் சொல்றோம்னா அவருடைய தன்மைகள் சுபாவம் நமக்கு இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகள் நம்ம சொல்றதுக்கு நமக்கு தகுதி இருக்குது. அந்த தன்மைகளும் அந்த சுபாவம் இல்லாத பட்சத்திலே நம்ம பிள்ளைகள்னு வெறும் வாயில சொல்றதுல அர்த்தமே கிடையாது. ஒரு வார்த்தை சொல்றோம்னா நமக்கு ஒரு பொசிஷன் இருக்கிற ஒரு வேர்ட் நமக்கு ஒரு இருக்குன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? இப்ப நீங்க வந்து ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஒரு பொசிஷன் இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குதுன்னா அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒரு தகுதி நமக்கு இருக்கணும். இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ண டீம் லீடர் அப்படிங்கிறீங்க, டீம் லீடர்னா அதுக்குரிய ஒரு தகுதி இருக்கணும். ஒருத்தர் டீச் பண்ண டீச்சர் அதுக்குரிய ஒரு தகுதி இருக்கணும். ஏதாவது எந்த பொசிஷன் இருக்கிறோமோ அதுக்குரிய ஒரு தகுதி நமக்கு இருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும், அந்த லைன்ல நம்ம இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அப்பதான் நம்ம அதுக்குரிய ஆள் நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல ஆண்டவர் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த பிதாவின் பூரண சர்க்குணமாகி இப்படிப்பட்ட இந்த சுபாவம் இருந்தாதான் நீங்க அவருடைய பிள்ளைகள், குமாரரா இருப்பீங்க, குமார்த்திகளுமா இருப்பீங்க. இந்த சுபாவம் இல்லைனா நீங்கள் குமாரனும் குமார்த்திகள் சொல்றது சரி கிடையாதுங்கிறார். அப்போ பூரண சர்க்குணர் என்பது எதை குறிக்கிறது என்றால், அதை சொல்லிட்டு பின்னாடியே சொல்ற பாருங்க, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும், அதை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி காட்டுற, அதை விளக்கம் கொடுக்கிறார். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் தன் மழையை பெய்ய பண்ணுகிறவர். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் சொல்லிட்டு தான் அடுத்தது இந்த காரியத்தை சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வரன்னு கேட்டீங்கன்னா, பிதா தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்றார். அவர் பூரண சர்க்குணர் என்பதற்கு என்ன அடையாளம்? தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்றார், நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்றார். இந்த தீயோர் என்பது யார், நல்லோர் என்பது யார், நீதியுள்ளோர் என்பது யார், அநீதியுள்ளோர் என்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தீமை செய்யறாங்களே, உங்களை பகைச்சாங்க, உங்களை துன்பப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, அவங்க தான் அந்த தீயோர். உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறாங்களே, அவங்க நல்லோர். நம்ம இப்படிதான் நினைக்கிறோம், இவன் ரொம்ப கெட்டவன், ரொம்ப மோசமானவன், இவன் ரொம்ப நல்லவன்றோம். நமக்கு ஒருத்தர் என்ன செய்யறாங்களோ அதை வச்சு சொல்றோம், இவன் ரொம்ப மோசமானவன், ஏன்னா நமக்கு ஏதாவது தீமை செஞ்சிருமோ அவன் மோசமானவன்றோம், நல்லது செஞ்சு ரொம்ப நல்லவன்றோம். நமக்கு முன்னாலே இது தீயோர் நல்லோர் நமக்கு முன்னாலே இருக்கிறாங்க, எப்படி பிதாவுக்கு முன்னால் இருக்கிறாங்க அதே நமக்கு முன்னால் இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரையுமே பிதா ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாராம், ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி நன்மை செய்யறார், ரெண்டு பேருக்குமே மழை பெய்ய பண்றார், ரெண்டு பேருக்குமே சூரியனை உதிக்க பண்றார். அப்படின்னா இதுதான் பூரண சர்க்குணங்கிறது. மன்னித்தல், மறத்தல், கசப்பை வைத்துக் கொள்ளாதிருத்தல், நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை இருது. இதுதான் பிதாவின் பூரண சர்க்குணம். இது சாதாரண விஷயம் கிடையாது, இதுல ஃபாலோ பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப இந்த இடத்துல வாசிக்கிற வேத பகுதி ஃபாலோ பண்றது ஈஸியான விஷயம் கிடையாது. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் என் பிதா சூரியனை உதிக்க பண்றார், நானும் தீயோரையும் நல்லோரும் எனக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செஞ்சவங்களும் ஒரே மாதிரி பார்க்கறது, நீதியுள்ளோர் அநீதி உள்ளோர் ரெண்டு பேருக்கும் அவர் சூரியனை உதிக்க பண்றாரு, மழையை பெய்ய பண்றாரு, இதே போல நான் பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. இதை பார்க்கணும்னா எப்படி, இந்த பூரண சர்க்குணங்கிறது எப்படி வரும்? இப்ப இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவருடைய லைஃப் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும், எல்லாத்தையும் எடுக்க டைம் இல்லை, டைம் முடியுது. லூக்கா 22 அதிகாரம் 49-50-51 மூன்று வசனங்களை நீங்க வாசிங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருப்பார், அவரை பிடிக்கிறாங்க. அவன் பிடிக்கும் பொழுது பேதுரு ஒரு போர் வீரனுடைய வலது காதை வெட்டி விட்டான், காது துண்டாயிடுச்சு. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றார், இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவன் காதை தொட்டு சுகமாக்கிட்டு தான் அந்த இடத்தை விட்டு போனார். அவரை பிடிக்க வந்தவன், விரோதியாய் வந்தவன் அவனுக்கு நன்மை செஞ்சு காமிச்சார். பிதா எப்படி பூரண சர்க்குணரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் பூரண சர்க்குணர் என்பதை வாழ்ந்து காமிச்சார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார், நிந்திக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க, நீ தேவனுடைய குமாரனாயிருந்த இறங்கி வாழ்ந்தாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்களே. ஏன் தெரியுமா? அவங்களுடைய பாவத்திற்கான தண்டனை அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுல கவனமா ஜெபிக்கிறார். அவரை விரோதிக்கிறவர்களுக்கு அதுக்குரிய தண்டனை வந்துடக்கூடாது, அதுக்கு நன்மை செய்யறார். அந்த ஜபம் எவ்வளவு நன்மை உண்டாச்சு தெரியுமா? அந்த ஜபத்தை மட்டும் அவர் செய்யலன்னா அங்க நடந்திருக்கிற டிராஜடி இன்னும் மோசமா இருந்திருக்கும். தெரியுமா, ஜெபிச்சார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிதாவை இயேசு கிறிஸ்து பூரண சர்க்குணர்னாரு, அதே மாதிரி அவர் வாழ்ந்து காமிச்சார். நமக்கு சொல்றாரு, நீங்களும் இப்படிதான் இருக்கணும்ட்டாரு. இப்ப ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். மறுபடியும் யோவான் 14 எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 14 இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்ம சொல்றதை பார்த்தோம், 8-9 வசனங்களிலே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னார். அடுத்தது இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்ற வாசிக்கலாம், 10வது வசனத்தில் வாசிக்கலாம்,
நான் பிதாவிலும்
பிதா என்னிலும் இருக்கிறதை
நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார்.
நான் பிதாவிலும்
பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன்
நான் செய்கிற கிரியைகளை
தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்.
இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்ப அதை எப்படி தன் லைஃப்ல வந்துச்சதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், இது எப்படி சாத்தியம்? இப்ப இது எப்படி நடக்குதுன்னா, நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா என்னில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பிதா எனக்குள் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்குள் நிறைந்திருக்க வேண்டும், அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்திருக்கணும், நம்முடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்திருக்கணும். ஒன்று சொல்ற, ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணணும்னா நாம் அவருடைய சமூகத்தில் வந்து வாசம் பண்ணணும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நாம் அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது சும்மா பிதா நமக்குள்ள வந்து வாசம் பண்ணிடுவோம், பிதாமே சும்மா டக்குன்னு அப்படி மேஜிக் மாதிரி வராது. பிதா நமக்குள் வர வேண்டும் என்றால், நமக்குள் தங்கியிருந்தாதான் அவர் நம்ம வெளிப்படுத்த முடியும். அப்படின்னா அவருடைய சமூகத்தில் நீங்கள் தனித்து நேரத்தை செலவிடுகிற ஒரு அனுபவம் பேசிக்கா வரணும் உங்களுக்கு. அது வந்தாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கால் எடுத்து வைக்க முடியும். அவருடைய சமூகத்தில் தனியாக நேரத்தை செலவிட அர்ப்பணிக்கணும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நானும் தேவப்பிள்ளையும் சொல்லிட்டு இருக்கிற அர்த்தமே கிடையாது. தனியாய் தேவ சமூகத்திலே அவரோடு நேரத்தை செலவிட தெரியணும். இரண்டாவது, பிதா என்னில் இருக்கிறான் சொல்லிட்டு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகள் இதே போல பிதாவின் கிரியைகளை நான் செய்யறேனே, இதை என்னை விசுவாசிக்கிறவன் எல்லாம் தானு செய்வானார். இப்ப பாருங்க, ரெப்ரசன்டேஷன் வந்து எவ்வளவு கிளியரா டிரான்ஸ்பர் பண்றாரு பாருங்க. நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால், இதுவரைக்கும் நான் பிதாவை உலகத்துல காமிச்சாச்சு, இப்ப நான் போறேன், நான் போறதுனால அந்த வேலையை நீங்க செய்யணுங்கிறாரு. எப்படி கொண்டு போறாரு பாருங்க. நான் இங்க இருந்துட்டே இருந்தேன், நானே பிதாவை காமிச்சுட்டே இருந்துருவேன், ஆனா நான் இங்க இருக்க முடியாது, நான் போய் ஆகணும். நான் போறதுனால என் வேலையை உங்ககிட்ட கொடுக்கிறேன், என் பொசிஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன பொசிஷன்? நான் என் பிதாவின் கிரியைகளை காண்பித்தது போல என்னை விசுவாசிக்கிறவும் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நிறைய பேர் இந்த கிரியைகள் ஏதோ பிசாசு துரத்துறது, வியாதி சுகமாக்குறது, அற்புதம் செய்யறது நினைக்கிறாங்க. கிடையாது. இங்க சொல்லப்படுற அந்த கிரியைகள் என்பது, நிறைய பேர் பிரசங்கம் பண்ணதை பார்த்திருக்கிறேன், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அதே மாதிரி வல்லமையான அற்புதமான ஊழியம் செய்யறேன் நினைப்பாங்க. அதை பத்தி நேரத்தில் ஆண்டவர் பேசல. அற்புத ஊழியம், வல்லமையான ஊழியம், இதை பத்தி ஆண்டவர் இங்க பேசல. நிறைய பேர் அதை தான் இந்த இடத்துல வசனத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வசனம் அந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்படல. இந்த வசனம் சொல்லப்படுகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள் வெளிப்பட்ட பிதாவினுடைய கிரியைகள் என்றால் அவருடைய சுபாவங்கள், தன்மைகள், வாழ்க்கை முறை, இந்த முறையை நான் இந்த உலகத்தில் காமிச்சிருக்கிறேன், இதை நாம் போறதுனால அந்த வேலையை நீங்க செய்யறோங்கிறார். பிதாவின் கிரியைகள், பிதாவின் பரிசுத்தம், பிதாவின் தாழ்மை, பிதாவின் பூரண சர்க்குணம், அதை நான் காமிச்சாச்சு, நான் போறேன், இனி நீங்க காட்டணுங்கிறார். இதுக்குதான் கொடுக்கிறார் ஒரு வெயிட்டான ப்ராமிஸ். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நான் போறேன், என் நாமத்தினாலே பிதாவின் கிரியைகளை நீங்க எதையெல்லாம் கேட்பீங்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன், வாங்கி தருவேங்கிறார். அடுத்ததுக்கு சொல்றாரு பாருங்க, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்னது? பிதாவின் சுபாவம், வேற ஒன்றும் கிடையாது. டிவி, ஃபிரிட்ஜ், கார், பைக்கு, வீடு கிடையாது. நிறைய பேர் இந்த வசனத்தை தப்பா வியாக்கியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் சொன்னீங்களே, ஆண்டவரே வீடு தாங்க, பிரிட்ஜு தாங்க, காரை தாங்க, பைக்கு தாங்கன்ட்டு உட்காந்துக்கிறேன். அதை சொல்லல ஆண்டவர். பிதாவின் சுபாவத்தில் எதை நீங்கள் கேட்டால் நான் அதை தரேன். எப்பவுமே ஒரு வசனத்தை படிக்கும் போது கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். என்ன பேஸ்ல சொல்றாரு, அத என்ன பின்னணியில பேசுற. இது உலக பொருளுக்காக சொல்லப்பட்ட வசனமே கிடையாது. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. உலக பொருளுக்கு, உலக பொருளுக்கு இந்த வார்த்தையை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த வசனத்தை தெய்வீக சுபாவத்திற்காக கிளைம் பண்றதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் தான் இது. வேற எதுக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்படல? தப்பா யூஸ் பண்ணீங்கன்னா கிடைக்காது. நிறைய பேர் தப்பா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு சொல்லப்படல. தெய்வீக சுபாவத்துக்கு என் நாமத்தில் அன்னைக்கு எந்த சுபாவத்தை, பிதாவின் சுபாவத்தை கேட்ட நான் தரேங்கிறார். இதுக்கு மேல வேற என்ன வேணும் நமக்கு? பூரண சர்க்குணராய் மாறுவதற்கு இதுக்கு மேல வேற என்ன பிராமிஸ் நமக்கு வேணும்? பூரண சர்க்குணராய் மாற்றுவதற்கு பிராமிஸ் கொடுத்துட்டார், மாறுங்கன்றார். மாறுறதும் மாறாததும் நம் கையில் இருக்கிறது, நம்ம கையில் தான் இருக்கு. ஆகையால் தேவ பிள்ளைகள், பிதாவின் பரிசுத்தம், பிதாவின் பூரண சர்க்குணம், இதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. இந்த பிதாவை போல நம்ம மாறணும். இயேசு மாறி காமிச்சாரு, நமக்கும் அதுக்குதான் அழைச்சிருக்கிறாரு. இந்த பாதையில போனாதான் பரலோகத்தில் போய் நம்ம சேர முடியும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். பிதாவின் சமூகத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு பாதையை இன்றைக்கு நம்ம பார்த்தோம். நம் தகப்பனை போல நாம் மாற வேண்டும். அப்பதான் நாம் அவருடைய பிள்ளைகள்னு சொல்ல முடியும். நீங்கள் இப்படி செய்வீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்து குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். இப்படி செஞ்சாதான் குமாரரா இருப்பீங்க. செய்யாட்டி நீங்கள் குமாரர் குமாரத்தின்னு சொல்ல முடியாதுன்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிதாவின் பரிசுத்தம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். பிதாவின் பரிசுத்தம்னா என்ன? சேராபீன்கள் ஒருவரையொருவர் நோக்கி கூப்பிட்டு சொன்னாங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பிதாவின் பரிசுத்தம் என்பது என்ன? அவரை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க அதை பத்தி. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தி என்ன பேசுறாங்க? உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தி என்ன பேசுறாங்க அதை சொல்லுங்க. முதல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தி என்ன பேசுறாங்க? அன்றைக்கு பிதாவை சுற்றி இருந்த அந்த சேராபீன்கள் சொன்னாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டு பேசிக்கிட்டாங்க, ஐயோ அவர் பரிசுத்தர், பிதா பரிசுத்தர், பிதா பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க? முதல் காரியம், இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் வந்த பொழுது பிசாசு சொன்னது, அசுத்தாவி சொன்னது, நீர் தேவனுடைய பரிசுத்தர். பிசாசு சொல்லுது, நீ சாதாரண பரிசுத்தர் இல்ல, தேவனுடைய பரிசுத்தர் நீர். அந்த பரிசுத்தத்தை நான் உம்மிடத்துல பார்க்கிறேன். சுனேமியாள் தன் கணவனை பார்த்து சொல்லுகிறாள், நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எலிசா இந்த பெயரை வாங்கினான். அடிக்கடி பார்க்கிற சுனேமியாள் சாட்சி கொடுக்கிறார், இந்த தேவனுடைய மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இதுதான் தேவனுடைய பரிசுத்தம். அடுத்தபடியாக பூரண சர்க்குணர் அடுத்த எல்லைக்கு கொண்டு போறாரு. பரிசுத்தம் அடிப்படை விஷயம். அதே போல உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் பிதா மாதிரி நீங்க மாறணுங்கிறாரு. எல்லா சைட்லையும் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதா தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். நீங்கள் இந்த காரியத்தை செய்வீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். பூரண சர்க்குணராய் மாறுகிறவனே குமாரன் என்று சொல்லிக்கொள்ள தகுதி உள்ளவன். பூரண சர்க்குணராய் பிதாவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவனே குமாரன் குமாரத்தி என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்கள். அந்த பூரண சர்க்குணத்தை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும். இயேசு கிறிஸ்து பூரண சர்க்குணராய் இருந்தார். பிதாவை போலவே இயேசு கிறிஸ்து பூரண சர்க்குணராய் இருந்தார். அதனால தான் தைரியமா சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அந்த பூரண சர்க்குணத்திற்குள் நாமும் வருவதற்கு நமக்கு ஆலோசனை சொல்றாரு, உங்களில் பிதா வாசமா இருக்கணும். என்னில் பிதா வாசமா இருக்கிறார், அதே போல உங்களில் பிதா வாசமா இருக்கணும். இரண்டாவது, நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்யணும். நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன், அதனாலே நான் விட்டு சென்ற அந்த இடத்தை நீங்க தான் ஃபீல் பண்ணணும். நான் இந்த உலகத்தை விட்டு போக போறதுனால மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். எப்படி? கேளுங்க, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக செய்வேன். ஒன்று சொல்றேன், பிதாவை மகிமைப்படுத்துறது தெய்வீக சுபாவத்தினால மட்டுமே தவிர உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நீங்க பிதாவை மகிமைப்படுத்த முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பிதாவை எப்படி மகிமைப்படுத்துறோம், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கர்த்தருக்கு அதை வாங்கி கொடுத்தாரு, இதை செஞ்சாரு, இதை சொல்லி நீங்க ஏமாந்து போகாதீங்க. கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாருன்னு சொல்லி இதை வச்சு பிதாவை மகிமைப்படுத்தி சொல்லி ஏமாத்தக்கூடாது. அதை பிசாசு அதை விட ஃபாஸ்டா கொடுக்கும். கர்த்தர் இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், இதை வச்சு பிதாவை மகிமைப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு சொல்ற சாட்சியெல்லாம் எப்படி இருக்குது? நிறைய பேர் சொல்ற மகிமைப்படுத்துறது எப்படி இருக்குது? கர்த்தரன் ஆசீர்வதிச்சார், அதை கொடுத்தார், நல்ல வேலை கொடுத்தார், நல்ல சம்பளத்தை கொடுத்தாரு. இது உலகத்தானுக்கு நிறைய இருக்குது. இதை சொல்லி பிதாவை மகிமைப்படுத்தக்கூடாது. பிதாவை மகிமைப்படுத்துவது எப்படி? தெய்வீக சுபாவத்தின் மூலமாகத்தான் பிதாவை மகிமைப்படுத்தணுமே தவிர இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், அதை வச்சு மகிமைப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய எல்லாருடைய சாட்சி 99% சாட்சி இப்படிதான் இருக்குது. கர்த்தர் இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், அதை சொல்லாதீங்க, அந்த சாட்சியை சொல்லாதீங்க. ஆண்டவர் எனக்கு அவருடைய பரிசுத்தத்தை கொடுத்தார்னு சாட்சி சொல்லணும். அவருடைய தாழ்மையை கொடுத்தார், அவருடைய அன்பை கொடுத்தார், அவருடைய பொறுமையை கொடுத்தார், அதை தான் சாட்சி சொல்லி பிதாவை மகிமைப்படுத்தணும். அதை நம்ம சொல்றதை விட நம்ம சுத்தியில் இருக்கிறவங்க சொல்லணும், நம்மளை பார்த்து மகிமைப்படுத்தணும், பிதாவை மகிமைப்படுத்தணும், அதுதான் சாட்சி. ஸ்தோத்திரம். எங்கள் அருமையான பிதாவே, ஆவிக்குரிய காரியத்தின் ஆழங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க விளக்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய வாஞ்சைகளையும் பாரத்தையும் தாகத்தையும் நாங்கள் தீர்க்கிறவர்களாக ஒவ்வொரு நாளிலும் வாழ எங்களுக்கு உதவி செய்ய, இந்த உலகத்தில் உம்மை காண்பிக்க உம்மை வெளிப்படுத்த, பிதாவின் மடியில் இருந்த குமாரனை வெளிப்படுத்துறது போல உம்மிடத்திலிருந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்களே உம்மை வெளிப்படுத்த வேண்டும் அப்பா. ஒவ்வொரு நாளிலும் எங்கள் வாழ்க்கையில் உம்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய, புறஜாதி ஜனங்களுக்கு எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் உம்மை காண்பிக்க உதவி செய்ய, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமாக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய